ஆன்மாவை பற்றிய ஏழு கொள்கைகளை மறுத்திருக்கிறார். முதலாவதாக பௌத்தர்களை பௌத்த சமய கொள்கையை மறுக்கிறார். அவர்கள் கொள்கை என்ன என்றால், பௌத்தர்களுடைய கொள்கை சூனியவாதம் என்பது. அவர்கள் கருத்துப்படி நிலையான பொருள் என்று ஒன்று கிடையாது. நிலைத்த பொருள் என ஒன்று எதுவும் இல்லை. நிலைத்த பொருள் என ஒன்றுமே கிடையாது. நாம் பார்க்கிற ஒவ்வொரு பொருளும் கணந்தோறும் அழிந்து விடுகின்றது. முற்றிலும் ஒவ்வொரு பொருளும் முற்றிலுமாக அழிந்து அடுத்த கணத்திலேயே அதே போன்ற இன்னொரு பொருள் தோன்றுகிறது. ஒவ்வொரு பொருளும் முழுதுமாக அழிந்து அடுத்த நொடியிலேயே அதே போன்ற இன்னொரு பொருள் தோன்றிவிடுகிறது. மறுகணத்திலே அந்த பொருள் அழிந்து மற்றொரு பொருள் தோன்றுகிறது. இப்படி கணந்தோறும் நொடிதோறும் பொருள்கள் முழுதும் அழிவதும் வேறொன்று தோன்றுவதுமாக இப்படி மாறி மாறி விரைவாக நிகழ்வதனாலே நமக்கு என்ன தோன்றுகிறது? ஒரே பொருள்தான் நிலைத்திருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் அது மயக்க அறிவு. இதற்கு என்ன அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள்? ஆற்றிலே நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீரோட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நம்முடைய விரலை வைத்தால் அந்த நொடியிலே அந்த பழைய நீர் ஓடிவிடுகிறது, புதிய நீர் வந்து அந்த இடத்தை நிரப்புகிறது. எனவே ஒரே நீராக ஓடிக்கொண்டிருக்கிறது. பழைய நீர் செல்ல புதிய நீர் வர இப்படி செல்லுவதும் வருவதுமாக அந்த நீரோட்டம் அமைகிறது. எனவே நிலைத்த நீர் என்பது ஒன்று கிடையாது. அந்த ஆற்றிலே நிலையான நீர் என்று இல்லையே. அதே போலத்தான் அந்த ஆற்றிலே விரைவாக நீர் வந்து கொண்டே இருப்பதனாலே நமக்கு ஒரே நீர் ஓடிக்கொண்டிருப்பதைப் போல ஒரு தோற்றம் தெரிகிறது. ஆனால் உண்மை அது அல்ல. இப்போ அந்த திரைப்படம் அந்த வெள்ளி திரையிலே ஒரே காட்சி, நிலையான காட்சி தெரிகிறது. ஆனால் அங்கே படம் வேகமாக படச்சுருள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தெரிவது நிலையான காட்சி, இது மயக்க காட்சி. இந்த பூமி நிலையாக இருப்பதை போல தோன்றுகிறது, இது உண்மையா? இது எவ்வளவு வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. நாம் விமானத்தில் பிரயாணம் செய்கிறோம், ஆடாமல் அசையாமல் இருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் அது மைலுக்கு மணிக்கு 500 மைல் 600 மைல் வேகத்தில் பறக்கிறது. இதே போலத்தான் இதை அவர்கள் ஓமை காட்டுகிறார்கள். அதே போலத்தான் உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் விரைவாக அழிந்தும் தோன்றியும் அழிந்தும் தோன்றி மாறி மாறி நிகழ்வது நமக்கு தெரியவில்லை. ஒரே பொருளே இருப்பதாக நமக்கு தெரிகிறது என்று இதுதான் புத்தர் கண்ட தத்துவம். எனவே பொருள் இருக்கிறது என்றால் சில கணமாவது அது நிலைத்திருக்க வேண்டுமே. இருந்தால் தானே ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்ல முடியும். இங்கே ஒரு நொடியிலேயே அழிந்து விடுகிறது. தோன்றிய மறுகணத்திலே அந்த பொருள் அழிய அதே போல இன்னொரு பொருள் தோன்றி விடுகிறது. எனவே எந்த பொருளும் நிலையாக இல்லை, மாற்றம் அதுதான் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. எனவே சூனியம், உலகம் என்பது சூனியம் என்பது அவர்களுடைய வாதம், சூனியவாதம். இந்த கருத்தை தான் ஆன்மாவுக்கும் சொல்லுகிறார்கள். அதே போல நம்முடைய உடம்பிலே அறிவு நில்லாமல் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. வருவதும் போவதுமாக அறிவினுடைய ஓட்டம் உடம்பிலே நிகழ்கிறது. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்கிறார்கள், அறிவினுடைய ஓட்டம். ஆனால் நமக்கு ஒரு நிலையான அறிவு இருப்பதை போல தோன்றுகிறது. உண்மையிலே அப்படி இல்லை. அறிவு வருவதும் ஓடுவதுமாக, வருவதும் அறிவதுமாக இருக்கிறது. எனவே நிலைத்த அறிவு என்பது கிடையாது, நிலைத்த ஆன்மா என்பது கிடையாது. எனவே ஆன்மா என்பது சூனியம் என்று முடிவு செய்கிறார்கள். ஆன்மா என்பது சூனியம். இந்த கருத்தை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆன்மா என்ற நிலைத்த பொருள் இருக்கிறது, அதைத்தான் முதலாவதாக வைக்கின்றார். நூற்பாவை பாருங்கள். உளது, உளது எடுத்த உடனே தலையில அடிப்பதை போல உள்ளது. எது? கடைசி வார்த்தை என்ன நூற்பாவில்? ஆன்மா உள்ளது என்று கூட்டிக்கொள்ள வேண்டும். ஆன்மா உள்ளது, உள்ளது ஆன்மா. இங்கே ராமாயணத்துல அந்த அனுமன் இலங்கைக்கு போய் சீதையை கண்டுவிட்டு திரும்புறான். இங்க ராமன் ஆவலோடு காத்திருக்கிறார் வரவை. உடனே அனுமன் வந்த உடனே சீதையின்னு தொடங்கல, எடுத்த உடனே கண்டேன், அவ்வளவு கண்டேன், கற்பினுக்கு அணியை கண்களால் என்று சொல்லுகிறான் இல்லையா. அதே போல உள்ளது என்று முதல்லையே மெய்கண்டார் சொல்லுகிறார். உள்ளது ஆன்மா, உள்ளது எங்கே? ஆன்மாவுக்கு முந்தின வார்த்தை என்ன? தனுவினுள், தனுவினுள், உடம்பி உடம்பினுள், தனுவினுள். இந்த உடம்பு இப்படிப்பட்ட உடம்பு எங்கிருந்து வந்தது? மாயா எந்திர தனுவினுள், மாயையிலிருந்து வந்த உடம்பு. இந்த உடம்பு எப்படிப்பட்டது? எந்திரம் போன்றது, மாயையிலிருந்து தோன்றிய எந்திரத்தை போன்ற இந்த உடம்பினுள்ளே ஆன்மா உள்ளது. மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது. இது மெய்கண்டார் தருகிற முடிவு. இனி எடைப்பகுதியில மறுக்கின்றார் பிற சமயத்தாரை. இப்ப முதலாவதாக அந்த ஏழு பேர் யாரார் என்றால் அந்த படிக்கிற போது குறித்துக் கொள்ளுங்கள். இலது என்றலின், அங்கன ஒரு கமா போட்டுக் கொள்ளுங்கள். இலது என்றலின், இலது என்றலின் எப்படி வாக்கியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும்? இலது என்றலின் ஆன்மா உள்ளது, இலது என்றலின் ஆன்மா உள்ளது. இரண்டாவதாக எனதுடல் என்றலின், அங்கன ஒரு கமா, எனதுடல் என்றலின் ஆன்மா உள்ளது. அடுத்து கொஞ்சம் கவனியுங்கள், ஐம்புலன் அறிதலின், அங்க பிரித்துக் கொள்ள வேண்டும். ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உள்ளது, ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உள்ளது. அடுத்து கண்படில் உண்டி வினையின்மையின் ஆன்மா உள்ளது, கண்படில் உண்டி வினை இன்மையின் ஆன்மா உள்ளது. பிறகு உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது. பிறகு ஏழாவது, ஏழுதானா, ஏழாவது மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது. அது ஏழாவது, மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா உள்ளது என்பது ஏழாவது. இந்த ஏழிலே முதலாவதாக மறுக்கப்படுகின்ற கொள்கை சூனிய ஆன்மாவாதம் என்ற பௌத்தர்களுடைய கொள்கை. அதாவது ஆன்மா என்பது சூனியம் என்று கூறுகிற கொள்கையை, கொள்கை சூனிய ஆன்மாவாதம், அதை மறுக்கிறார். எப்படி, எப்படி மறுக்கிறார் மெய்கண்டார்? ஆன்மா என்பது சூனியம் என்று நீ கூறுகிறாய், ஆன்மா என்பது சூனியம் என்று கூறுகிறாய், அவ்வாறு கூறுகிற உன் அறிவுதான் ஆன்மா. அவ்வாறு நீ ஆராய்ந்து கூறுகிறாய் அல்லவா, அப்படி ஆராய்ந்து கூறுகிற உன்னுடைய அறிவுதான் ஆன்மா. இலது என்றலின் ஆன்மா என்பது சூனியம் என்று கூறுவதனாலேயே அவ்வாறு கூறுகிற அறிவு ஒன்று இருக்கிறது என்று தெரிகிறது இல்லையா? ஆன்மா என்பது சூனியம் என்று கூறுவது உன்னுடைய அறிவு, அந்த அறிவுதான் ஆன்மா என்று உணர்த்துகிறார். இலது என்றலின் ஆன்மா உள்ளது, அவனுடைய வார்த்தையை கொண்டே மறுக்கின்றார். கடன் கொடுத்தவன் வந்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டினால் அப்பா வீட்டுக்குள்ளே விழுந்து கொண்டிருப்பார். மகன் போய் அப்பா வீட்டில் இல்லை என்றால் அவருடைய வார்த்தையே இருக்கிறார் என்பதை காட்டுவதை போல, இல்லை என்ற சொல்லே இருக்கிறது என்ற உண்மையை காட்டுகிறது. அதே போல ஆன்மா இல்லை என்று சொல்லுவது ஆன்மாதான், ஆன்மா இல்லை என்று சொல்லுவதே உன்னுடைய ஆன்மாதான் என்று கூறுகிறார். ரொம்ப எளிமையாக, மெய்கண்டர் ரொம்ப சிரமப்படவில்லை, அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு வாதத்தை வைக்கிறார்கள், அதையெல்லாம் ஒரேடியாக மறுத்து விடுகிறார். இவ்வாறு நீ ஆராய்ந்து கூறுகிற உன்னுடைய அறிவுதான் அப்பா ஆன்மா என்று கூறுகிறார். பிறகு அடுத்து இரண்டாவதாக, இந்த அறிவு தானே ஆன்மா? சரி, இந்த அறிவு எங்கே நிகழ்கிறது? நம்முடைய உடம்பிலே தானே, உடம்பிலே தானே அறிவு நிகழ்கிறது. எனவே உடம்பு தான் ஆன்மா, உடம்பு தான் ஆன்மா, உடம்புக்கு வேறாக ஆன்மா என்ற தனிப்பொருள் இல்லை என்று கூறுகிறவர்கள் யாரு? அலோகாயதர், நாத்திகர், உலகாயதர் கொள்கை. உடம்பே உடம்புதான் ஆன்மா, உடம்புக்கு வேறாக ஆன்மா என்ற தனிப்பொருள் கிடையாது, உடம்புதான் ஆன்மா. எனவே தேகமே ஆன்மா என்று கூறுகிறவர்கள் தேகான்மாவாதிகள். இரண்டாவது தேகான்மாவாதம். அந்த நாத்திகருடைய லோகாயதருடைய கொள்கை என்ன? இந்த உடம்பு என்பது நான்கு பூதங்களினுடைய சேர்க்கையினாலே வந்தது, நிலம், நீர், தீ, காற்று. ஆகாயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கண்ணுக்கு தெரிகிற பொருளைத்தான் ஒப்புக்கொள்வார்கள். நான்கு பூதங்கள் தான் அவர்களுக்கு. அந்த நிலம், நீர், தீ, காற்று என்ற நான்கு பூதங்களினுடைய சேர்க்கையினாலே இந்த உடம்பு உண்டாகிறது. அந்த நான்கு பூதங்கள் சேருகிற போது ஒரு அறிவு உண்டாகிறது. அந்த பூதங்களினுடைய சேர்க்கையிலே ஒரு அறிவு, புதிய அறிவு உண்டாகிறது. வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இவையெல்லாம் சேருகிற போது சிவப்பு நிறம் உண்டாகிறதே, அதே போல இந்த பூதங்கள் சேர்கிற போது இயற்கையாக ஒரு அறிவு உண்டாகிறது உடம்பிலே. பிறகு உடம்பு அழிகிற போது அந்த அறிவும் நீங்கி விடுகிறது. எனவே ஆன்மா என்ற ஒரு தனிப்பொருள் இல்லை, உடம்பே ஆன்மா என்பது அந்த உலகாயதருடைய கொள்கை. அதை இரண்டாவதாக எடுத்து மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார்? உடம்பே ஆன்மாவாக இருக்குமானால் நான் உடம்பு என்று சொல்ல வேண்டுமல்லவா? நான் உடம்பு என்று யாராவது சொல்லுகிறார்களா? உலகத்தில் எந்த மூலையிலாவது சொல்லுகிறார்களா? நான் உடம்பு என்ற வழக்கு எங்கேயும் கிடையாது. ஆனால் எப்படி சொல்லுகிறோம் உடம்பை பற்றி? எனது உடம்பு, எனது உடம்பு என்று தானே எல்லாரும் சொல்லுகிறார்கள். எனது உடம்பு, எனது கை, எனது கால். எனவே இது எதை காட்டுகிறது? எனது உடம்பு என்றால் உடம்பு என்பது உடைமை பொருளாகிறது. உடம்பு என்பது உடைமை பொருள் ஆக உடம்புக்கு வேறாக இருக்கிற உயிர் எனது உடம்பு என்று உடம்பை உடைமையாக சொல்லுகிறது. எனவே உடம்புக்கு வேறானது உயிர். அதைத்தான் இங்கே நூற்பாவில் எனது உடல் என்றலின், எனது உடல் என்று வேறொரு பொருள் உடைமை பொருளாக சொல்லுவதனாலே ஆன்மா என்பது உடம்புக்கு வேறாக இருக்கிறது. எனது உடல் என்றவின் ஆன்மா உள்ளது. பிறகு மூன்றாவதாக வருகிறவர்கள் யார் என்றால், அந்த நம்முடைய உடம்பிலே அறிகிற செயலை செய்வது எது? நம்முடைய ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் தானே அறிகின்றன. எனவே ஐம்பொறிகள் தான் ஆன்மா, ஐம்பொறிகளே ஆன்மா, அவைதான் அறிகின்றன. உலகப் பொருளை அறிபவை இந்த ஐம்பொறிகள், எனவே அவைதான் ஆன்மா என்று கூறுகிறவர்கள் இந்திரிய ஆன்மவாதிகள், இந்திரிய ஆன்மவாதம். இந்திரியங்களே ஆன்மா என்ற கொள்கை. இந்திரியங்களே ஆன்மா என்றால் ஐந்து இந்திரியங்கள், அப்படியானால் ஐந்து உயிர்களா? ஐந்து உயிர்கள் என்றெல்லாம் கொள்ள வேண்டியிருக்கு. மேலும் என்ன என்றால், இந்திரியங்கள் ஒரு நேரத்தில் ஒரு பொறியைத்தானே அறிகின்றன. இப்ப கண் என்பது பார்த்தல் என்ற ஒரு ஓரறிவு தான், பார்த்து மட்டும்தான் அறியும். கேட்டு அறிகிற சக்தி கண்ணுக்கு இல்லை. செவிக்கு கேட்டு அறிகிற ஆற்றல் மட்டும்தான் உண்டு, பார்த்து அறிய முடியாது. எனவே ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு தொழிலைத்தான் செய்கின்றன. ஆனால் நாம் எப்படி சொல்லுகிறோம்? நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் முகர்ந்தேன், நான் சுவைத்தேன் என்று நான் என்று கூறுகிற ஒரு பொருள் இந்த ஐந்தையும் அறிகிறதே. ஒரே ஒரு பொருள் தான் இந்த ஐந்தையும் அறிவதாக சொல்லுகிறது. அந்த பொருள் எது? இந்த ஐம்பொறிகளாக இருக்க முடியுமா? இந்த ஐம்பொறிகள் ஒவ்வொன்றைத்தான் அறியும். எனவே ஐந்து புலன்களையும் ஒரு சேர அறிகின்ற ஒரு அறிவு பொருள் இருக்கிறது, அதுதான் ஆன்மா. அது இந்திரியங்களுக்கு வேறாக இருக்கிறது. இந்த ஐந்து இந்திரியங்களை தனக்கு கருவியாக கொண்டு அறிகிறது. எனவே இந்திரியங்கள் ஆன்மா அல்ல. ஏனென்றால் இந்த இந்திரியங்கள் ஒவ்வொரு புலனைத்தான் அறியும். எனவே இதை நூற்பாவிலே எப்படி சொல்லுகிறார்? ஐம்புலன், ஐம்புலன் அறிதலின், அங்கன ஒரு சொல்லை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஐம்புலன் ஒரு சேர அறிதலின், ஐம்புலனை ஒரு சேர அறிதலின், அதாவது நான் என்ற அந்த ஆன்மா இந்த ஐந்து புலன்களையும் ஒரு சேர அறிவதனாலே ஒவ்வொன்றை அறிகிற இந்திரியங்கள் ஆன்மா அல்ல. ஐம்புலனையும் ஒரு சேர அறிவதுதான் ஆன்மா. ஐம்புலன் அறிதலின், ஐம்புலனையும் ஒருங்கே அறிகின்ற ஒரு பொருள் இருப்பதனாலே ஆன்மா வேறாக உள்ளது, ஐம்பொறிகளுக்கு வேறாக உள்ளது.